சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 31 அத்தியாயம். அசைந்த கன்னம், விசித்திர விலாசம். அன்று பகல் புலவர் உத்தரவுப்படி கடல்வேந்தனை அவனது மரக்களத்தில் சந்தித்து புலவரின் அழைப்பை அவனுக்கு அறிவித்ததும் கடல்வேந்தன் புலவர் உத்தரவை சிரம் தாழ்த்தி அங்கீகரித்தார். மரக்களத்தில் சில சில்லறை வேலைகள் இருக்கின்றன, அவற்றை சீர் செய்துவிட்டு மாலை வருவதாக புலவரிடம் தெரிவியுங்கள் என்று கூறிய கடல்வேந்தன் சிறிது சிந்தித்துவிட்டு, தலைவரே, என்னோடு நிலக்கள்ளியை வருவதை பற்றி தங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே என்றும் கேட்டார். துறைமுக தலைவன் முகத்தில் வியப்பை படரவிட்டுக் கொண்டான். சேர மன்னரின் கடற்படை தலைவர் வருவதையோ அவரை சேர்ந்தவர்கள் வருவதையோ நான் எப்படி ஆட்சேபிக்க முடியும் என்று வினவினான் அவன் குரலிலும் வியப்பு ஒலிக்க. ஆட்சேபனை இல்லை என்பது ஒன்று, அன்போடு அழைப்பது வேறொன்று என்று சுட்டி காட்டினான் கடல்வேந்தன். நான் சம்பந்தப்பட்ட வரையில் தங்களை அழைப்பதில் புலவரின் ஆணையும் என் அன்பும் இரண்டுமே கலந்திருக்கிறது. தங்களை போன்ற ஒரு மகாவீரர் எனது இல்லத்துக்கு விஜயம் செய்வதை நான் பெருமையாக கருதுகின்றேன் என்று பதில் சொன்னான் துறைமுக தலைவன். அந்த பதிலில் மேலுக்கு அன்பு குழைந்தாலும் உள்ளூர உதறல் இருப்பதை கவனித்த கடல்வேந்தன் புன்முறுவல் கொண்டு, மாலை கண்டிப்பாய் வருகின்றேன், தந்தை கட்டளையையும் தங்கள் அன்பையும் அனுபவிக்க என்று சொல்லி அவன் போவதற்கு அனுமதி கொடுத்தான். அந்த கப்பலில் இருந்து தப்பினால் போதும் என்று நினைத்த துறைமுக தலைவன் வெகு வேகமாக நூலேணியில் இறங்கி கீழிருந்த படகை தானே துருப்புக்களால் துழாவிக் கொண்டு கரை சேர்ந்தான். புலவரை உடனடியாக சந்தித்து கடல்வேந்தன் பதிலையும் தெரிவிக்கவே புலவர் மிகுந்த உற்சாகப்பட்டு, 1000 பேர் இருந்தாலும் கடல்வேந்தனுக்கு என்ன யார் இருக்க முடியும் என்று வினவியதன்றி, துறைமுக தலைவரே, நன்று செய்தீர், உமது தூது பயனளித்திருக்கிறது. இன்றிரவு கடல்வேந்தன் நம்மோடு உணவருந்துவான், அதற்கு ஏற்பாடு செய்யும். மன்னனுக்கு அளிக்கப்படும் விருந்துக்கு இது சிறிதளவும் குறைந்திருக்க கூடாது என்றும் கூறினார். துறைமுக தலைவன் அவன் அறையில் இருந்து மிகுந்த சிந்தனையோடு வெளியேறினான். இந்த புலவர் என்ன பேசுகின்றார் என்பது எனக்கு விளங்கவில்லை. நான் என்ன பிரமாத தூது சென்று விட்டேன், என்ன பிரமாத வெற்றி அடைந்து விட்டேன். இவர் அழைப்பை தெரிவித்தேன், அந்த கொள்ளைக்காரன் ஒப்புக்கொண்டான், இவ்வளவுதானே என்று தன்னை கேட்டுக் கொண்டான். கடல்வேந்தன் வந்த நாளாய் எல்லாமே விசித்திரமாய் நடப்பதை எண்ணி பார்த்தான். இதில் ஏதோ பெரிய மர்மம் இருப்பதை தான் உணர்ந்தாலும் அது என்னவென்பது அவனுக்கு விளங்காததால் குழம்பிய மனத்தோடு அன்று பகலை கழித்தான். மாலையின் கடல்வேந்தனை எதிர்கொள்ள சகல ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினார். துறைமுக நகரின் முகப்பில் உள்ள படகு தங்கும் கரையில் சேர வீரர்களை நிற்க வைத்தார். கரை முகப்பில் இருந்த தளைகளில் பிணைக்கப்பட்டிருந்த சாதாரண படகுகள் அகற்றப்பட்டு கடல்வேந்தன் படகை மட்டும் பிணைக்க ஏற்பாடு செய்திருந்தார். அவன் உத்தரவுப்படி அவன் மாளிகையும் விழா கோலம் பூண்டது. பற்பல விதமான விளக்குகள் துடைக்கப்பட்டு எண்ணெய் திரியிடப்பட்டு மாலை வந்ததும் ஏற்ற சித்தம் செய்யப்பட்டன. ஆனால் அத்தனை ஏற்பாடுகளுக்கும் தகுந்தவன் என்ற முறையில் கடல்வேந்தன் அன்று மாலை துறைமுக கரையில் வந்து இறங்கினான். சேரர்கள் கடற்படை தலைவனுக்கு ஏற்பட்ட உடைகளை அணிந்தும் காலுக்கு மட்டும் அரேபிய சராய் அணிந்தும் இடையில் தனது பெரிய வாளை தொங்கவிட்டுக் கொண்டும் கரையில் குதித்து தன்னோடு வந்த நிலக்கள்ளியை கை கொடுத்து தூக்கிவிட்டனர். நிலக்கள்ளி அன்று பெரிய அரசகுமாரி போல் காணப்பட்டாள். அவள் இடையில் சோழ நாட்டு சரிகை வேலைப்பாடு அமைந்த அழகிய நீலப்பட்டு சேலை காணப்பட்டதால் படகில் இருந்து கடல்வேந்தன் கையை பற்றி ஏறிய அவள் கடலில் இருந்து எழுந்த தேவதை போல காணப்பட்டாள். அவள் குழல் எடுத்து முன்புறம் கொண்டையிடப்பட்டு ஒரு முத்துச்சரத்தால் பிணைக்கப்பட்டிருந்தது. மார்பு சக்கையை மறைக்க முயன்று மேற்புறம் மூடியிருந்த மெல்லிய மேலாடை மார்புக்கு ஒரு தனி அழகை கொடுத்திருந்தது. அவள் கழுத்தில் ஆடிய நவரத்தின மாலை விலை மதிக்க முடியாதது இருந்தது. அதன் மாணிக்க முகப்பு மிகவும் உயர்ந்ததுதான். ஆனால் அவள் இதழ் சிவப்போடு அதனால் போட்டி போட முடியவில்லை. இப்படி கரையேறி வந்த இருவரையும் துறைமுக தலைவன் தலை தாழ்த்தி வரவேற்றான். தாங்கள் நகரத்துக்கு வர வேண்டும் என்று முகமனும் கூறினார். வணக்கத்துக்கு பதில் வணக்கம் செய்த தலை தாழ்த்திய கடல்வேந்தன், தலைவரே, தங்கள் விருந்தினரை வரவேற்கும் முறையிலேயே சேர நாட்டு பண்பு இருக்கிறது என்று அவனும் பதில் சொல்லிவிட்டு நடக்க தொடங்கினான். தங்களை அழைத்து செல்ல ரதம் வந்திருக்கிறது என்று எட்ட நின்றிருந்த இரட்டை புறவி ரதத்தை காட்டினான் துறைமுக தலைவன். அதை சிறிது நேரம் கூர்ந்து நோக்கிய கடல்வேந்தன், இந்த ரதத்தை எங்கு கொள்ளையடித்தீர் என்று வினவினான். துறைமுக தலைவன் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. கொள்ளையடித்தேனா என்று பதிலிலும் அதிர்ச்சியை காட்டினான். நிலக்கள்ளி நகைத்தாள். தவறாக நினைக்காதீர் துறைமுக தலைவரே, கொள்ளைக்காரருக்கு என்ன வேடம் போட்டாலும் சுயபுத்தி போகாது. இவரை போல் எல்லோரும் கொள்ளையால் தான் எல்லாவற்றையும் சம்பாதிப்பதாக நினைக்கின்றார் என்று சமாதானம் சொன்னாள். கடல்வேந்தன் அவளை திரும்பி நோக்கி, நிலக்கள்ளி, நான் கொள்ளையடிக்காவிட்டால் இந்த சேலை, அந்த முத்துச்சரம், இந்த நவரத்ன மாலை எல்லாம் உனக்கு எப்படி கிடைக்கும் என்று வினவினான். நிலக்கள்ளி முறுவல் கொண்டாள். கொள்ளையடித்தது இவற்றை மாத்திரம்தானா என்று கேட்டு ரதத்தில் சென்று ஏறி புறவியின் கடிவாளங்களை கையில் ஏந்தி கொண்டாள். அவள் பின்னால் கடல்வேந்தனும் ஏற ரதம் பறந்தது ஊருக்குள். அவள் பேச்சையும் தனக்கு சொல்லக்கூட இல்லாமல் இருவரும் ரதத்தில் பறந்து விட்டதை பார்த்த துறைமுகத் தலைவன் பக்கத்திலிருந்த காவலன் புறவையொன்றை வாங்கிக் கொண்டு தன் மாளிகை நோக்கி விரைந்தான். அவன் மாளிகையை அடையும் முன்பு புலவர் அறையில் கடல்வேந்தனும் நிலக்கள்ளியும் பேசிக் கொண்டிருந்தனர். அவன் வந்ததும், தலைவரே, நீரும் அமரும், முக்கிய விஷயங்களை பற்றி பேசுகிறோம் என்று அவனையும் உட்கார பணித்தார் புலவர். அவன் அமர்ந்ததும் புலவர் சொன்னார், சேர நாட்டு துறைமுகங்களுக்கு முன்பிருந்த பாதுகாப்பு இப்பொழுது இல்லை என்று. துறைமுக தலைவனுக்கு ஏதும் விளங்காததால், அப்படி ஒன்றும் ஆபத்தில்லையே என்றான். தொண்டியில் முன்பு இருந்த யவனர் குடியிருப்பில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று புலவர் கேட்டார். மிஞ்சினால் 200 குடும்பங்கள் ஆரம்பத்தில் இருந்தன என்று பதில் கூறினான் தலைவன். இப்பொழுது, புலவர் கேட்டார், 2 மடங்கு இருக்கும் என்றான் தலைவன். இதை எதற்காக புலவர் விசாரிக்கின்றார் என்பதை அறியாமல், 2 மடங்கில் இப்பொழுது எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்று புலவர் மீண்டும் கேட்டார். சொல்ல முடியாது, இங்குள்ள யவனர்கள் அடிக்கடி வாணிபத்துக்காக முசிறி போகின்றார்கள், திரும்பவும் வருகின்றார்கள் என்றான் துறைமுக தலைவன். கடல்வேந்தனும் நிலக்கள்ளியும் பரஸ்பரம் திடீர் என்று பார்த்துக் கொண்டார்கள். அதை அடுத்து நிலக்கள்ளி கேட்டால், தலைவரே, இங்கு சமீபத்தில் முசிறியிலிருந்து யாராவது வந்தார்களா என்று. யாரோ கிளேசியஸாம், நல்ல மாலுமியாம், அவன் வந்தான், இங்குள்ள சிலரை படகுகளில் அழைத்து சென்றான். தலைவன் இதை சர்வசாதாரணமாக கூறினார். அவன் தனியாக வந்தாடா என்று வேந்தன் வினவினார். இல்லை, யாரோ யூசஃபாம் அரேபியன் மாதிரி இருக்கின்றான், இருவரும் வந்து உணவுப் பொருட்களை ஏராளமாக வாங்கி சென்றதாக நமது ஒற்றர்கள் சொன்னார்கள் என்றான் தலைவன். அவர்களை நீங்கள் விசாரிக்கவில்லையா என்று வேந்தன் கேட்டான். இல்லை, இங்கு வாணிபம் செய்யும் யாவருக்கும் தடை கிடையாது, தடை கூடாது என்பது மன்னர் கட்டளை.
சரி, கிளேசியஸும் அரேபியரும் உணவுப் பொருட்களை தவிர வேறு ஏதாவது வாங்கினார்களா?
இல்லை. அத்தோடும் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்த கடல்வேந்து,
சரி, நாம் விருந்து அறைக்கு போவோம் என்று சொல்ல எல்லோரும் விருந்து மண்டபம் சென்றார்கள்.
கடல்வேந்தன் விருந்தை மிகவும் சுவைத்து உண்டான். கடின பதார்த்தங்களை அநாயசமாக கடித்தான். துறைமுக தலைவன் சரியாக சாப்பிடவில்லை. கடல்வேந்தன் சாப்பிடுவதையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். உணவருந்தி முடிந்த பிறகு கடல்வேந்தன் புலவரை நோக்கி,
புலவர் பெருமானே, என்னை அழைத்த காரணம் என்ன என்று வினவினான்.
ஒன்றுமில்லை, பார்த்து நாளாயிற்று என்றுதான் அழைத்தேன். தவிர நீ கொள்ளைக்காரனாயிருந்து கடற்படை தலைவனாக மாறிவிட்டாய், இந்த புது பதவியில் நீ ஓட்டுகிறாயா என்று பார்க்கவும் அழைத்தேன் என்றார். புறப்படும் சமயத்தில் கடல்வேந்தன் புலவரை நோக்கி,
நீங்கள் என்று புறப்படுகின்றீர்கள் முசிறிக்கு என்று கேட்டான்.
நாளை காலையில் என்றார் புலவர். இன்னும் 2 நாள் தங்கிச் செல்லலாமே என்றான் துறைமுகத் தலைவன். வந்த வேலை முடிந்து விட்டது, இனி தாமதிக்க இயலாது என்றார் புலவர். கடல்வேந்தன் தனது மரக்கலத்துக்கு போக திரும்பியவன் எதையோ நினைத்துக் கொண்டு,
புலவரே, முசிறியின் எல்லையில் படைத்தளம் இருக்கிறது அல்லவா?
ஆம் என்றார் புலவர்.
அங்கு 1 நாள் தங்கும், மறுநாள் இரவு அங்கு ஒரு பெரியவர் வருவார், அவரிடம் இந்த ஓலையை கொடுங்கள் என்றார்.
தலையை அசைத்தார் புலவர். ஓலையிலிருந்து விலாசத்தை பார்த்தார். விலாசம், புலவர் தங்கு, பிரதமை 45, பூசம் என்று இருந்தது. அந்த விலாசத்தை உறக்கவே படித்தார் புலவர். இது விலாசமா என்று வினவினார்.
ஆம் என்று கடல்வேந்தன் நகைத்தான். கண்ணங்கள் அசைய
அதை கண்ட துறைமுக தலைவன் பேரதிர்ச்சி அடைந்தான். அதை கவனிக்கவே செய்தால் நிலக்கள்ளி. அதற்கு மேல் அங்கு தாமதிக்க இஷ்டப்படாமல், சரி சரி, நேரமாகிறது, வாருங்கள் என்று கடல்வேந்தனை கையை பிடித்து இழுத்துக் கொண்டு வாயிலுக்கு சென்று அங்கிருந்த ரதத்தில் ஏறினாள். கடல்வேந்தனும் ஏற புறவிகள் பறந்தன. கடலோரம் வந்ததும் படகை துழாவி மரக்களம் வந்து சேர்ந்த நிலக்கள்ளி தனது அறையை அடைந்ததும், உங்களை யார் சிரிக்க சொன்னது என்று சீறினாள். அத்தோடு அவன் கன்னத்தை தனது இரு கைகளாலும் இருமுறை அசைத்து தனது கன்னம் ஒன்றால் அவன் கன்னம் ஒன்றை இழைத்தாள். கடல்வேந்தன் முகத்தில் காதல் விரியவில்லை, சந்தேகமும் அதிர்ச்சியுமே விரிந்தன.
அவன் கண்டு கொண்டானா என்று மட்டும் கேட்டான்.
ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தாள் நிலக்கள்ளி.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.